புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ் எழுத்துலகின் தவிர்க்க முடியாத மாமனிதர் நாவல் மன்னன் கல்கி அவர்களது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் ஒன்றியம் சிறுகாம்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கனவு தேசம் கவிதை நூல் தமிழில் சிற்றிதழ்கள் எளிய முறையில் தமிழ் இலக்கணம் சொல்ல மறந்த தமிழர் வரலாறு இந்திய விடுதலை போரில் தமிழ் நாடகங்கள் என தனது எழுத்தாற்றல் மூலமாக தமிழ் இலக்கிய களத்தில் தவிர்க்க முடியாத எழுத்தாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பி அந்தோனி லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
பொதுவாக தமிழ் இலக்கிய களத்தில் எழுத்தாளராக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புனை பெயருடன் தனது படைப்புகளை படைப்பார்கள். அதன் அடிப்படையில் கீரை தமிழன் என்ற பெயரில் உங்களது படைப்புகளை படைத்துள்ளீர்கள். கீரை தமிழன் பெயர் காரணம் குறித்தும் உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க ஐயா.
நான் கீரை தமிழன். அது என்ன கீரை தமிழன் என்று நீங்கள் கேட்பதும் எனக்கு புரிகிறது. ஒன்றுமில்லை, நான் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரனூராகும். எனவே அதை சுருக்கி கீரை என்றும் இன்றைக்கு பொதுவாக நாம் தமிழர் என்று சொல்வதில் நமக்கு இருக்கும் தயக்கத்தை உடைக்க நான் தமிழர் என்று உரத்த சொல்ல என் பெயரை கீரை தமிழன் என்று புனைந்து கொண்டேன். ஆரம்ப காலங்களில் வாசிப்பின் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக தொடர்ந்து வாசித்தேன். வாசிப்பை எழுத்தாக்கும் போது முதல் எனது கனவு தேசம் என்ற கவிதை நூலை எழுதி முடித்தேன். பிறகு தமிழில் காணப்படும் தமிழ் சிற்றிதழ்களை ஆய்வு செய்து தமிழில் சிற்றிதழ்கள் என்ற நூலையும் பள்ளி மாணவர்களும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்களும் கற்பதற்கு எளிய முறையில் தமிழ் இலக்கணம் என்ற நூலையும் உலகின் தொன்ம நாகரிகமான தமிழர் வரலாற்றை நாம் கேட்டறியாத வரலாற்றை நாம் மறந்து போன வரலாற்றை அறிய சொல்ல மறந்த தமிழர் வரலாறு என்ற நூலையும் பின்னர் இந்திய விடுதலை போராட்டம் தமிழ் ஊடகங்களால் மட்டுமல்ல தமிழ் நாடகங்களாலும் வெற்றி பெற்றது என்பதற்காக தமிழ் நாடகங்களை ஆய்வு செய்து விடுதலை போராட்டத்தில் தமிழ் நாடகங்கள் என்ற நூலையும் தந்துள்ளேன். மேலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொற்பொழியாற்றுவதும் வானொலிகளில் பேசுவதும் தொலைக்காட்சிகளில் உரையாடுவதுமாக பணியாற்றி வருகின்றேன். என்னை பற்றிய அறிமுகம் இதுவே.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்கய்யா. நாவல் மன்னன் என போற்றக்கூடிய கல்கி அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
அமரர் கல்கி தமிழன்னையின் தவப்புதல்வன், தமிழ் தந்த இலக்கிய கொடை, தமிழ் வானில் ஒரு துருவ நட்சத்திரம், தமிழன்னையின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட மற்றொரு வைரக்கல். அமரர் கல்கி தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புத்தமங்கலம் என்னும் ஊரில் 1899 செப்டம்பர் 9 பிறந்தார். இவரது தந்தை ராமசாமி, தாயார் தையலாகி அம்மையார். இவரது இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்பதாகும். பள்ளி வாழ்க்கையை சொந்த ஊரில் தொடங்கியவர். பின்னர் மயிலாடுதுறை முனிசிபல் பள்ளியில் உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். பிறகு அங்கிருந்து இடம்பெயர்ந்து திருச்சி தேசிய உயர்நிலைப் பள்ளியில் தம்முடைய உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். அங்கு பயிலும் போது விடுதலை போராட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக பள்ளி தேர்வை துறந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். இதனால் இவருடைய படிப்பு இடையிலே நின்றது. பிறகு 1924 ருக்மணி அம்மையாரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு ராஜேந்திரன் என்ற புதல்வரும் ஆனந்தி என்ற புதல்வியும் பிறந்தார்கள். பின்னாளில் இவர் எழுதிய அமரதாரா என்ற நாவல் முற்று பெறாமல் நின்றபோது இவரது மகள் ஆனந்தி தான் இந்நாவலை முடித்து வைத்தார். பின்னாளில் இவர்கள் இருவரும் தமிழ்நாடு அறியப்பெற்ற எழுத்தாளர்களாக விளங்கினார்கள். பின்னர் இவர் 1954 டிசம்பர் 5 தம்முடைய 55வது வயதிலேயே காலமானார். குறுகிய காலகட்டத்திலேயே தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவர் தந்த கொடை அளப்பரியது. இன்னும் இவர் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவரது பங்களிப்பு இன்னும் பெரிதாக இருந்திருக்கும்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்கய்யா. பொதுவாக ஒவ்வொரு எழுத்தாளரும் தனது எழுத்துக்களை பத்திரிகைகளில் வெளியிட்டு மக்கள் மனதை கவர்வார்கள். அதன் அடிப்படையில் பத்திரிகை துறையிலும் கல்கி தடம் பதித்துள்ளார். அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்கய்யா.
தமிழ் பத்திரிகை உலகிற்கு கல்கி அவர்கள் ஆற்றிய பணியானது மகத்தானது. 1922 இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் இருந்தபோதுதான் இவரது நண்பர் சதாசிவத்தை சந்தித்து இருவரும் நண்பர்களாக மாறுகிறார்கள். சிறைச்சாலையில் இருந்தபோதுதான் இவர் எழுதிய விமலா என்ற நாவல் இவர் எழுதிய முதல் நாவலாக பேசப்படுகிறது. இந்த நாவல் வா ரா அவர்களுடைய சுதந்திரன் பத்திரிகையில் வெளிவந்தது. இன்றைக்கு அந்த நாவல் கிடைக்கப்பெறவில்லை என்ற செய்தியும் குறிப்பிடத்தக்கது. பிறகு அங்கிருந்து விடுதலை பெற்று 1923 TSS ராஜன் அவர்களுடைய பரிந்துரை கடிதத்தோடு திருவி கல்யாண சுந்தரனாரை சந்திக்கிறார். திருவிக்கா அவர்கள் நடத்திய நவசக்தி இதழில் உதவி ஆசிரியராக சேர்கிறார். அங்கு இவர் அகஸ்தியர் என்ற பெயரில் எழுதுகிறார். போது யங் இந்தியா பத்திரிகையில் காந்தியினுடைய சுயசரிதையானது வெளிவந்து கொண்டிருந்தது. அதை தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டார். பிறகு 1930 அங்கிருந்து வெளியேறி 31 என்று நினைக்கிறேன் 31 பூதூர் விஸ்வநாதரிடமிருந்து SS வாசன் வாங்கிய ஆனந்த விகடன் இதழில் எழுத தொடங்குகிறார். ஆனந்த விகடன் இதழ்தான் இவருக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்தது. இங்கு இவர் கல்வனின் காதலி என்ற புதினத்தை தொடராக எழுதுகிறார். பின்பு தியாகபூமி என்ற தொடர் எழுதப்படுகிறது. இந்த தியாகபூமி பின்னாளில் கே சுப்பிரமணியம் அவருடைய இயக்கத்தில் திரைப்படமாக வெளிவந்து பெரிய வெற்றியை பெற்றது. பிறகு இலங்கை பயணம் மேற்கொண்ட போது அங்கு இலங்கையிலிருந்து திரும்பி வந்த பிறகு 12 பயணக்கட்டுரைகளாக அதை தருகிறார். இங்கு பல ஏறக்குறைய ஒரு 10 பணியாற்றிய பிறகு அங்கிருந்து வெளியேறி 1941 ஒரு நண்பர் சதாசிவத்தோடு இவர் ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார்கள். அந்த பத்திரிகையை தான் கல்கி என்று சொல்லப்படுகிறது. இப்பத்திரிகையானது மாதம் இருமுறை பத்திரிகையாக தொடங்கப்பட்டு பிறகு 1944 வார பத்திரிகையாக பரிமாணம் பெறுகிறது. பின்னாளில் வளர்ச்சியுற்று ஏறக்குறைய இந்தியாவினுடைய முன்னணி இதழ்களில் ஒன்றாக 70,000 பிரதிகளுக்கு மேல் விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்குதான் இவருடைய பார்த்திபன் கனவு 6 இதழிலிருந்தே தொடங்குகிறது. இந்த தொடர் முற்று பெற்றதும் பிறகு சிவகாமியின் சபதம் தொடரானது வரலாற்று நாவல் எழுதப்படுகிறது. இந்த 2 நாவல்களும் தான் தமிழ் புதின வரலாற்றில் முன்னுதாரணமாக இன்றைக்கெல்லாம் கருதப்படுகிறது. பின்னாளில் 1950 தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள் படிக்கப்பட்டு அவைகள் ஆய்வு செய்யப்படுகிறது. இவருடைய கல்வெட்டுகளுடைய வரலாற்று செய்திகளின் அடிப்படையில் ராஜராஜ சோழனுடைய இளமை கால வரலாற்றை பொன்னியின் செல்வன் என்ற பெயரில் எழுத ஆரம்பிக்கிறார். இன்றைய வரையிலும் தமிழ் புதினங்களில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிற பொன்னியின் செல்வன் வரலாற்று சிறப்புமிக்க நாவலாக கருதப்படுகிறது. இவ்வாறு கல்கியினுடைய பத்திரிகை பணியானது மிக மகத்தான பணியாக கருதலாம்.
பத்திரிகை துறை மட்டுமல்லாமல் கல்கி அவர்கள் திரைத்துறையிலும் பல்வேறு படைப்புகளை எழுதியிருக்கிறார். அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்கய்யா.
தமிழ் திரையுலக வானில் ஒளிரும் நட்சத்திர கூட்டங்களில் அமரர் கல்கியும் ஒருவர். 1939 இவர் எழுதிய தியாகபூமி நாவல் கே சுப்பிரமணியம் அவர்களின் இயக்கத்தால் திரைப்படமாக உருவானது. இத்திரைப்படத்தில் மகாத்மா காந்தியடிகளின் விடுதலை போராட்ட கருத்தியலான பெண்ணுரிமை, விடுதலை தாகம், சமத்துவம் போன்ற கருத்தியல்கள் கொண்டு இப்படம் இயக்கப்பட்டது. இதனால் இப்படம் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டதாகவும் பின்னர் இத்தடை விலக்கப்பட்ட செய்தியையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிறகு 1945 இவர் திரைக்கதை அமைத்தும் உரையாடல் எழுதியும் கூடவே 5 பாடல்களையும் இயற்றி வெளிவந்த திரைப்படம் மீரா திரைப்படமாகும். இப்படத்தில் MS சுப்புலட்சுமி நடித்திருந்தார். இப்படம் பெருவெற்றி பெற இப்படத்தின் மூலம் வந்த வருவாயின் மூலமாகவே கல்கி இதழ் தொடங்கப்பட்டதாக அறிய முடிகிறது. பிறகு 1955 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பில் கல்வனின் காதலி நாவல் திரைப்படமாக்கப்பட்டது. இப்படத்தை VS ராகவன் அவர்கள் இயக்கினார்கள். அதை ஒட்டி 1960 இவர் எழுதிய பார்த்திபன் கனவு திரைப்படம் ஆக்கப்பட்டது. இப்படத்தை யாகநாத் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். இறுதியாக தமிழ் சமூகம் கொண்டாடி தீர்த்த பொன்னியின் செல்வன் நாவலானது திரைப்படமாக்கப்பட்டு தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு பெரும் வரலாற்றை படைத்திருக்கிறது. இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் இரு பாகங்களாக வெளிவந்த இத்திரைப்படம் நாவலைப் போலவே மிகப்பெரிய சரித்திரம் படைத்திருக்கிறது. இத்திரைப்படங்கள் ஏறக்குறைய 500 கோடிகளுக்கு மேல் அள்ளி குவித்து பெரும் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கயா. கல்கி அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் அவர் பன்முக திறமையாளர் என்றே குறிப்பிடலாம். சிறுகதையாக இருக்கட்டும், புதினங்களாக இருக்கட்டும், நாவல்கள் என பல்வேறு படைப்புகளை தமிழ் எழுத்துலகில் படைத்துள்ளார். அவர்களது பன்முக திறமை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
அமரர் கல்கி பன்முக ஆளுமை பெற்றவர். தம் எழுத்தாற்றலால் படிப்போர் இதயங்களை கட்டி போட்டவர். வாசகனை தம்பால் வசியப்படுத்திய வித்தகன். எடுத்த படைப்பை படித்து முடிக்காமல் கீழே வைக்க விடாத படைப்பின் பிரமா. அந்த வகையில் இவர் எண்ணற்ற படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு தந்திருக்கிறார். சிறுகதை, நாவல், புதினம், கட்டுரைகள் என்று எழுதி குவித்தவர். ரசமட்டம் என்னும் பெயரில் திரைத்துறை விமர்சனங்களையும், தமிழிசை சார்பான கட்டுரைகளை கர்நாடகம் என்னும் பெயரிலும், விடுதலை போராட்ட வரலாற்றை தியாகி என்ற பெயரிலும், அரசியல் கட்டுரைகளை நடைவழி குறிப்போல் என்ற பெயரிலும் எழுதி குவித்தார். காந்தியின் ஹரிஜன இயக்கம், ஆலய பிரவேசம், தமிழிசை இயக்கம் போன்ற துறைகளில் எண்ணற்ற கட்டுரைகளை எழுதி தந்தவர். இவரது கட்டுரைகள் வாயிலாகவே எம் கே தியாகராஜ பாகவதர் தம்முடைய கொலை வழக்குகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்ற கருத்தும் உள்ளது. இவர் ஏறக்குறைய 35 சிறுகதை தொகுப்புகளையும், 11 புதினங்களையும், வரலாற்று புதினங்களாக 3 தமிழ் இலக்கிய உலகிற்கு தந்திருக்கிறார். இவர் பன்முக ஆளுமையும் திறமையும் பெற்றவராக விளங்கினார் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. கல்கி என்றாலே நினைவுக்கு வருவது நாவல்கள் தான். அனைத்து தமிழர்களதும் தமிழ் இலக்கிய துறையில் நீங்காத இடத்தை பிடித்து, சிறந்த படைப்புகளாக மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தது கல்கி அவர்களது அனைத்து நாவல்களும் என்றே சொல்லலாம். அந்த வகையில் கல்கி அவர்களது நாவல்களின் சிறப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
தமிழில் சரித்திர கதைகள் தோன்றுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி என்பதாகும். இவருக்கு கல்கி என்ற பெயர் உருவாவதற்கு பல சுவையான செய்திகள் சொல்லப்படுகின்றன. இவர் தாம் குருவாக மதித்த திரு வி கல்யாண சுந்தரனாரின் பெயரில் உள்ள முன்னிரு எழுத்துக்களை முன்வைத்து தன் பெயரில் உள்ள கி என்ற எழுத்தை பின்னொட்டாக சேர்த்து தன்னை கல்கி என்று அழைத்து கொண்டதாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் இவர் தனது பெயரை கல்கி என்று மாற்றிக்கொள்வதற்கான காரணத்தை பின்வருமாறு கூறுகிறார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் மீது கொண்டிருந்த பெரும் தாகத்தால் தம் பெயரை கல்கி என்று மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார். விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவது போல, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது போல, ஆங்கிலேய அரசை அழிக்கு வந்த அவதாரமாக தன்னை கருதி தன் பெயரை கல்கி என்று மாற்றிக்கொண்டதாக குறிப்பிடுகிறார். இவர் ஆரம்ப காலங்களில் தமிழ் தேனி, தும்பி, கர்நாடகம், லாங்குளன், அகத்தியன், ராக்கி, விவசாயி, யமன் போன்ற பல பெயர்களில் எழுதி வந்ததையும் அறிய முடிகிறது. இவரது படைப்புகளை நாம் நாவல், குறுநாவல், புதினம், வரலாற்று புதினங்கள், சமூக படைப்புகள் என்று வகைப்படுத்த முடிகிறது. 1937 எழுதிய இவர் எழுதிய கல்வனின் காதலி நாவல் விமலா நாவலுக்கு பின்பதாக சொல்லப்படுகிற முதல் நாவல் என்று சொல்லப்படுகிறது. அதை ஒட்டி 1939 தியாகபூமி, 1942 மகுடபதி, 1947 அபலையின் கண்ணீர், சோலைமலை இளவரசி என்று தொடர்ந்து எழுதி வருகிறார். இவருக்கு பெரும் பெயரை பெற்றுத்தந்த, இவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த அலையோசை நாவல் குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் பின்புமாக, அதாவது 1933 முதல் 1948 வரை பிராமண குடும்பங்களில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை முன்வைத்து இவர் எழுதிய அலைஓசை நாவல் குறிப்பிடத்தக்கதாகும். முக்கிய கதாபாத்திரங்களான சீதா, லலிதா, ராகவன், தாரிணி ஆகிய பாத்திரங்களை முன்வைத்து இந்த நாவல் 4 பாகங்களாக வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்றதாகும். இவருடைய வரலாற்று புதினமான பார்த்திபன் கனவு 3 பாகங்களாக வெளிவந்தது. பார்த்திபன் என்னும் சோழ மன்னனின் கனவு, அவரது புத்திரன் மூலம் இவரது கனவு நனவாகியதை விவரிப்பது இந்நாவல். கல்கியின் மற்றொரு நாவலான சிவகாமியின் சபதம் மிக முக்கியமான நாவலாகும். இந்நாவல் 4 பகுதிகளாக வெளிவந்தது. பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கல்கியின் மற்றொரு நாவலான சிவகாமியின் சபதம் மிக முக்கியமான நாவலாகும். இந்நாவல் 4 பகுதிகளாக வெளிவந்தது. பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட மாமல்லபுரத்தையும் அதை உருவாக்கிய பல்லவர் வரலாற்றையும் முன்வைத்து இந்நாவல் எழுதப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் பெரிதும் வாசகர்களால் கொண்டாடப்பட்ட நாவலாகும். இந்நாவலை வாசிக்காதவர் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வரவேற்பு பெற்றது இந்நாவலுக்குரிய சிறப்பாகும். 1950 இவர் எழுதிய தேவகியின் கணவன், மோகினி தீவு, பொய்மான் கரடு, புன்னைவனத்து புலி ஆகிய நாவல்கள் மிக முக்கியமானதாகும். இவருடைய அமரதாரா நாவல் கடைசி நாவலாக கருதப்படுகிறது. இவர் இந்நாவலை எழுதி கொண்டிருக்கும் போதே இவர் இயற்கை எழுதிய காரணத்தால் இவருடைய மகள் திருமதி ஆனந்தி அவர்கள் இந்நாவலை முடித்து வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவருடைய வரலாற்று புதினங்களில் சோலைமலை இளவரசி, மோகினி தீவு ஆகிய நாவல்கள் குறிப்பிடத்தக்கதாகும். இங்கனம் தமிழ் நாவல் உலகில் முடிசுடா சக்கரவர்த்தியாக விளங்கிய அமரர் கல்கியினுடைய பங்கு தமிழ் இலக்கிய உலகிற்கு மகத்தானதாகும். இவருடைய சேவைகளை பாராட்டி 1999 இந்திய அரசு இவருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
இன்றைய தலைமுறையும் கல்கி அவர்களை கொண்டாடும் வகையில் பொன்னியின் செல்வன் என்ற மிகப்பெரிய நாவல் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிறது. கல்கி அவர்களது வெற்றியின் சிகரமாக புகழாரமாக போற்றக்கூடிய பொன்னியின் செல்வன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
அமரர் கல்கி தமிழுக்கு மட்டுமல்ல உலகிற்கு கொடுத்த குடைகளுள் ஒன்றுதான் பொன்னியின் செல்வன். 1950 முதல் 1955 வரை ஏறக்குறைய 5 தொடராக வெளிவந்ததே ஒரு சரித்திர சாதனையாகும். வரலாற்று செய்திகளை அடிப்படையாக கொண்டு தம் கற்பனா சக்தியில் பாத்திரங்களை உருவாக்கி இந்த மண்ணின் மேல் உழவு விட்டவர் அமரர் கல்கி. ஒவ்வொரு கதாபாத்திரமும் வாசகரின் உயிரோடும் உணர்வோடும் ஒன்றாகி போன வரலாறு தனிக்கதை. கதாபாத்திரங்கள் அழுதால் வாசகரும் அழுவார், கதாபாத்திரம் சிரித்தால் வாசகரும் சிரிப்பார், கதாபாத்திரம் பேசினால் வாசகரும் பேசுவார் என்று ஒவ்வொரு வாசகரையும் தம் விரல் பிடிக்குள் இழுத்து சென்ற உன்னத படைப்பு பொன்னியின் செல்வனாகும். பொன்னியின் செல்வன் நாவல் விற்பனையிலும் உலக சரித்திரை படைத்திருக்கிறது. 1990 பிற்பகுதியில் இவரது படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அதன் பிறகு இதுவரை எண்ணற்ற பதிப்பகங்களால் எண்ணற்ற பதிப்புகளை கண்ட சரித்திரம் இந்நாவலுக்கு உண்டு. 70 கடந்த பிறகும் தலைமுறைகள் பல கடந்த பிறகும் இன்றைய வாசகர்களையும் தம் பிடிக்குள் வைத்திருக்கும் ஆதர்ச படைப்பு இது. நாவலின் வெற்றி விற்பனையில் மட்டுமல்ல வாசித்து முடித்த வாசகர்களை வாசித்து மகிழ்ந்த மகிழ்ச்சியில் தம் பிள்ளைகளுக்கு அருண்மொழிவர்மன், நந்தினி, ஆதித்தன், பூங்குழலி, குந்தவை என்று இக்கதாபாத்திரங்களின் பெயரை தம் குழந்தைகளுக்கு சுட்டி மகிழ்வித்த மகிழ்ந்த வரலாறு ஒரு உலக மகா அதிசயம் அல்லவா? பொன்னியின் செல்வன் நாவலுடைய வெற்றியை பற்றி பேசும்போது அதற்கு வரையப்பட்ட ஓவியங்களை பற்றியும் ஓவியர்களை பற்றியும் இந்நேரத்தில் பேசாமல் இருக்க முடியுமா? இந்நாவல் முதன்முறை தொடராக வெளிவந்த போதே மணியம் செல்வம் அவர்கள் இந்நாவலுக்கு ஓவியங்களை வரைந்து வந்தார். இந்நாவல் இந்த இதழில் 5 தொடராக வெளிவந்த போதும் இவருடைய ஓவியங்கள் வாசகர்களின் மனதை கட்டி போட்டது எனலாம். அவரை தொடர்ந்து வினு, பத்மவாசன், வேதா ஆகியோர்கள் ஓவியங்களை வரைந்து வாசகர்களை தன்பால் வைத்து கொண்டனர். இந்நாவல் சோழ நாட்டின் திருமுனைப்பாடியின் வீரநாராயண ஏரிக்கரையில் வல்லவரையன் வந்தியத்தேவனோடு நம் பயணத்தை தொடங்கி வைக்கும் அமரர் கல்கி அவர்கள் 5 இந்நாவல் முடியும் வரை நம் விரல்களை விட்டுவிடாமல் அழைத்து சென்று அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை எகிர வைத்து இதய துடிப்பை அதிகமாக்கிய இதய மருத்துவர். 5 எழுதிய நாவலை 5 முடிக்க வைத்த படைப்பின் பிரம்மா. வரலாற்றை வாசகனுக்கு அமுதாக்கி தந்த பெரும் படைப்பாளர். அடுக்கலையில் இருந்த பெண்களையும் தமிழர் வரலாற்று வீதியில் இழுத்து வந்த பெருமை கல்கிக்கு உண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர். அக்காலத்தில் இந்நாவலை வாசிக்காதவர் யாரும் இருக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியவர். ஏன் இன்றைய தலைமுறைகள் கூட பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளிவந்தபோது தேடி தேடி வாங்கி வாங்கி படித்த சாகாவரம் பெற்ற உன்னத படைப்பு பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு என்று இவரது வரலாற்று புதினங்கள் அனைத்தும் தித்திக்கும் தேனமுது. இந்நாவல்களை வாசிக்காதவர்கள் மானுட பிறப்பின், அதுவும் தமிழர் பிறப்பின் முழு பயனையும் அடைந்தவர்கள் என்று பெருமை கொள்ள முடியாது. எழுத்தால் இதயங்களை வசீகரப்படுத்த முடியுமா என்ற 1000 கேள்விகளை எல்லோருக்குள்ளும் உதைத்த இலக்கிய பிரம்மா, எப்படி சொல்வது இவரது படைப்புகளையும் இவரது பிறப்பையும்? ஒற்றை வரிகள் சொல்வதென்றால், இவர்தான் தமிழ் அள்ளித்தந்த தமிழ் அமுது. தரணியில் தமிழ் உள்ளவரை, தமிழர் உள்ளவரை, தமிழர் இதயம் உள்ளவரை அமரர் கல்கியும் நம்மோடு இருப்பார். சாகா வரம் பெற்ற இவரது படைப்புகள் என்றும் எப்போதும் நம்மோடு வாழும் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இவரது படைப்புகள் எப்போதும் நம்மோடு பேசும் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வாழ்க அமரர் கல்கி, வாழ்க அவரது தமிழ் துண்டு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கயா. செப்டம்பர் 9 கல்கி அவர்களது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஒன்றியம் சிறுகாம்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் மதிப்பிற்குரிய முனைவர் பி. அந்தோனி லூயிஸ் மத்தியாஸ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நேயர்களே, இதுவரை கல்கி அவர்களது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களது வாழ்க்கை வரலாறு குறித்தும் படைப்புகளும் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஒன்றியம் சிறுகாம்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், முனைவர் பி. அந்தோனி லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.